வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 42-44 வரை. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வாட்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியாரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவரம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
இரண்டாம் வாசகம்.
ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மற்றும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 குடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்குள் நிறைவாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகம் நிறைவாக்குகிற வார்த்தை என்கிற வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் இந்த இறை பிரசன்னத்தின் நேரத்திலே இறை வார்த்தையினுடைய பலத்தோடு பயணிப்பதில் கருத்தாயிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் கேட்டு செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், இது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கிறது. அநேகர் இதை என்ன செய்கிறாங்க, இந்த நாட்களில் கேட்க விரும்புகிறாங்க, நிறைய கேட்க விரும்புகிறாங்க. என்னது, சொற்பொழிவுகளை போல யாராவது ஒருவர் பேசட்டும், நாம் கேட்போம். அப்போ யார் நல்லா பேசுகிறா, இவர் நல்லா பேசுகிறார், அவர் நல்லா பேசுகிறார், இவர் சரி வரலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம். இப்படி பேசுகிறவங்க நல்ல ஒரு அந்த எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நம்ம என்ன செய்கிறோம், மார்க் போட்டு நம்ம மன நிறைவு அடைகிறோம். இது ஆன்மீக தளத்திலும் ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பாக இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இது நல்ல பண்பா கெட்ட பண்பா என்பதை கேட்குறவங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கேட்பது மட்டுமே இன்றைக்கி நம்மளுடைய ஒரு பழக்கமாகி போயிட்டு அப்படின்னா அதை மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா கேட்டுட்டு மார்க் போட்டுட்டு நம்ம போகிறதுக்காகவா நம்ம வந்து இந்த பிரசங்கங்கள் கொடுக்குறோம், சர்மன்ஸ் இறை செய்திகள் பகிரப்படுகிறதுனுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லோருமே மாற்றப்பட வேண்டும், எல்லோரும் மாறணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றம் நம்மை ஆண்டவர் பக்கமாய் அழைத்து செல்ல வேண்டும். பாருங்கள், எசையா புத்தகத்தில் 33:6 இறைவசனம் சொல்கிறது. எசையா 33:6, உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாயிருப்பார், அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார், ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். அப்போ ஆண்டவரை பற்றிய அச்சம் நமக்கு வேணும், ஆண்டவரை குறித்த தேடல் வேணும், கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும். இந்த உணர்வுகள் இல்லாமல் நம்ம வெறுமையாய் இந்த வார்த்தையெல்லாம் பிரசங்கம் கேட்கறது, பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் எது உள்ளக்க இருக்கணுமோ அது இல்லை அப்படின்னா, கடையில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வெளியில் நல்லாயிருக்கு, உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், அதே போல் ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த எச்சரிக்கை செய்திகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த காலகட்டம் வந்து ஒரு இறைவார்த்தையினுடைய ஒரு பஞ்சத்திற்கான ஒரு காலமாக மாறப்போகிறது இ வருகிற நாட்கள். அப்போ நம்ம இறைவார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், பஞ்சம் அப்படின்னா கேட்பாங்க, ஆனால் உள்ளத்திற்குள்ளே அது போகாதபடிக்கு அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காலமாக மாறப்போகிறது. அங்கங்கே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இறைவார்த்தையை வந்து பஞ்சம் அப்படின்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்க போகிறதில்லை, இருக்கும், ஆட்கள் பேசுவாங்க, ஆனால் அந்த இறைவார்த்தை உள்ளத்துக்குள்ளே போகிற அந்த ஒரு நிலை என்பது கேள்விக்குறியாகிறது. இன்றைக்கி உலகம் அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு போகிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த திருப்பலி இதெல்லாம் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எடுத்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆலயங்கள் திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு, நம்முடைய இந்திய தேசத்தில் பல இடங்களில் திறந்துட்டாங்க. இப்போவும் பாருங்கள், நிறைய பேர் ஆலயத்திற்கு போக மனமில்லாமல் வீட்டில் இருந்துட்டு, இவ்வளோ நாள் வாட்ஸ்அப்பில் தானே பூசை பார்த்தோம், யூடியூப்பில் பார்த்தோம், கேசி ட்ரிச்சில் பார்த்தோம், இன்னும் என்னென்னமோ சேனல்லாம் பார்த்தோம், இப்போல்லாம் ஆசீர்வதிச்ச கடவுள் இப்போ ஆசீர்வதிக்காமல் போயிடுவாரா அப்படின்னு நம்ம கடவுளுக்கு முன்னாடி நம்மளுடைய அறிவை வந்து உயர்த்தி வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. கடவுள் எந்த சூழலில் எப்படி நம்ம செயல்படணுங்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அந்த ஆற்றலின்படி உன்னுடைய ஆலயம் திறக்கப்பட்டதுன்னா நம்ம ஆலயத்திற்கு போகணும். ஆலயத்தில் போய் ஆண்டவரை அந்த இடத்துல நம்ம முகமுகமாய் தரிசித்து அவரை போற்றி புகழணும். பிறகு வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த திருப்பலியை ஒரு எக்ஸ்ட்ரா திருப்பலியாக கூட நீங்கள் பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. அடைப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆறுதல், அடைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதம், இது வீட்டிலேருந்து பார்க்கலாம். ஆனால் பக்கத்தில் கோயில் இருக்குது, ஆனால் நான் போக மாட்டேன், இவ்வளோ நாள் கடவுள் இதில் செய்தார், இப்பயும் செய்வார், இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு உரிய அச்சத்தோடு வாழணும்னு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், தாவீது அரசர் சாலமனுக்கு, சாலமன் பெரிய ஞானி, அவரை பெற்ற தாவீது அரசர் எப்படிப்பட்ட மனுஷன், பெரிய மனுஷன், அவங்களாம் அரசர்கள். அந்த தாவீது அரசர் மகனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு பாருங்க, 1 Kings 28:9, என் மகனே சாலமன், அவர் சும்மா சொல்லலை, என் மகனே சாலமன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து. பாருங்கள் வார்த்தைகளை எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க, நீயோ உன் தந்தையின் கடவுள், நான் எந்த தெய்வத்தை கண்ணுயர்த்தி கரமுயர்த்தி மன்றாடி அவருடைய அருளை பெற்றுக்கொண்டேனோ அந்த தெய்வத்தை. எல்லாம் நிறைய தெய்வங்கள் அப்பையும் இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா பக்கமும் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு தெய்வ நம்பிக்கையில் நீங்கள் எங்கேயாவது வாழலாம். இப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்னு சொல்கிறவங்க கூட அங்கே போய் ஒரு கயிறை கட்டிக்கிறாங்க, இங்கே போய் ஒரு முட்டையை போட்டுக்கிறாங்க, அங்கே போய் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க, இப்படி எல்லாமே செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் வார்த்தை வழியாக பாருங்கள், தாவீது அரசர் வழியாக, உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும், பாருங்கள் சும்மா இல்லை, முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும், ஆலயத்துக்கு போய் சும்மா அஞ்ஞானியாக நின்றுட்டு வரதில்லை, அல்லது ஒரு அசிங்கமான ஒரு அடையாளமாக நின்றுட்டு வரதில்லை, அங்கே போய் பிஸ்னஸ் பேசிட்டு வரதில்லை, ஆண்டவர் மேலே இருக்கிற ஆர்வத்தோட ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். பார்த்தீங்களா, சும்மா செய்கிறதில்ல, ஊழியம் செய், ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். பாருங்களேன் இவ்வளோ அழுத்தமான வார்த்தைகள் பார்த்தீங்களா. இந்த வார்த்தைகள் இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மனசுக்குள்ளே வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு பயங்கரமான காலகட்டம். ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் இல்லைன்னு வருத்தப்படுறோம். பங்கு இல்லை, பூசை இல்லை, பூசை இல்லாதனால கேட்டகிசம் இல்லை. எத்தனை வீடுகளில் நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டகிசம் சொல்லி கொடுக்குறோம். தாய் தந்தையர்கள் தான் முதல் கேட்டகிசம் டீச்சர்ஸ், முதல்ல நீங்கள் தான் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பைபிளில் இருக்கிற சில உண்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சாப்பிடும்போது பகிரணும், அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கதையை சொல்லி அவங்கள தூங்க வைக்கணும். காக்கா குருவி கதை இல்லை, வேதத்தில் இருக்கிற அதிசயத்தினுடைய கதைகள், கடவுள் எப்படி மக்களை மீட்டெடுத்தார், இந்த கதைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது புரியும் போது அவர்களுக்கு புரியும். இப்போ அவங்களுக்கு கதையாக உள்ளே போகணும், பிறகு அது கருத்தாய் உள்ளே போகும். பாருங்கள் இதெல்லாம் நம்ம செய்யாமல் நாம் வந்து தொலைக்காட்சி பெட்டிகளுக்குள்ளே புதைந்து போய் கிடக்கிற சமூகமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் உண்மையை உணர முடியாது. இன்றைக்கி நிறைய நேரம் நாம் என்ன செய்கிறோம், அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணுறோம், ஆனால் நம்மை நாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு சரியாக சரிப்படுத்தி கொள்ள, நம் குடும்பத்தை பலப்படுத்த நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம இழந்து போக போகிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்க போகிறது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வார்த்தைகள் வழியாக நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். எவர் ஒருவர் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்பட முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது திருவெளிப்பாடு 21:5 ஆண்டவர் பேசுகிறாரு, அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார், மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை என எழுது என்றார். அதை தான் இப்போ நம்ம பைபிளில் என்ன எழுதி இருக்குதோ அது நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை என்ன உணர்ந்து நீங்கள் அதை வாசித்து தியானித்து அதை பிள்ளைகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்குற போது அது என்ன ஆகிறது, அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்கிற அபிஷேகமான வார்த்தை நம்முடைய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக வாழ்வின் அச்சாரமாய் மாறுகிறது. எல்லாருக்குமே ஒரு புதிய கிடைக்கிறது இல்லை, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் ஃபாதர், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஏன் ஃபாதர் எனக்கு இப்படி நடந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரு 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 கடவுள் மேலே ஒரு எரிச்சல் உண்டு, ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் நல்லது செஞ்சார், எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு. நம்ம சிந்திக்கணும், நம்மளுடைய தனிப்பட்ட சிந்தனை, இந்த சிந்தனைக்குள்ளே போகிறப்ப தான் நான் ஏன் இதை இழந்தேன், இது ஏன் எனக்கு நடந்தது என்று பார்க்கிற போது அது சுயநல, அந்த சுயத்தினுடைய ஒரு ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாட்டை நம்ம உணரணும். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த புதியன ஆக்குகிறேன், அனைத்தையும் புதியதாக்குகிறேன், அப்போ அனைத்தையும் அவர் புதியதாக்குறேன்னா சும்மா உட்காந்துருக்கிறவன் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் கும்மாளம் போடுறவனுக்கெல்லாம் அவர் ஆண்டவர் எல்லாத்தையும் புதியனாக்குவாரா? இல்லை. யார் கடவுளை அறிந்து முழு இதயத்தோடு ஆர்வத்தோடு செயல்பட முயற்சிக்கிறீங்களோ, தாவீது அரசர் மகனுக்கு சொல்லுவதை போல, அவர்களுக்கு அந்த வீடுகளுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கிறது, இல்லட்டுனா பெரிய இழப்புகள் நடக்க போகிறது. இன்றைக்கி நம்ம இந்த இதெல்லாம் ஸ்கூல் இல்லை, பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, நமக்கு ஒரு வேதனை, பிள்ளைங்களை தொலைச்சி விட்டுட்டா நமக்கு நிம்மதி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், உங்கள் குழந்தைகள் யார், நீங்கள் யார், உங்களால் உங்கள் குழந்தைய ஒரு நிலையில் எடுத்து செல்ல முடிகிறதா? இன்றைக்கி காலையில் குழந்தைங்க வந்து தூங்குறாங்க, 9 மணி வரைக்கும்னா அப்பா அம்மாவை பார்த்து தூங்குவாங்க. அப்போ அப்பா அம்மா என்ன செய்யணும்? விடியகாலம் எந்திரிக்க கற்றுக்கணும். விடியகாலம் எழுந்திரிச்சு நீங்கள் ஜெபிக்கிறத, நீங்கள் ஆண்டவருடைய புகழ் பாடுறத பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா அவங்க அதை செய்வாங்க. இத்தனை குடும்பங்களில் இதை செய்கிறோம் நம்மோ. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகள் நம்மை ஒரு விதமான வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. இது வெறுமனே வார்த்தையை காதில் கேட்டுட்டு இது நல்லா இருந்துச்சு, இந்த சாமியார் சூப்பராக பேசினார், இவருக்கு 10 மார்க் போட, இவருக்கு 0 மார்க் போட அப்படின்னு நம்ம என்ன செய்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்கு மார்க் போடுறதுக்காக நம்ம பிரசங்கங்கள் கேட்கவே கூடாது. இந்த வார்த்தைகள் நம்மை ஒருமுகப்படுத்துதல், நம்மை உருவாக்குதல் என்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டுட்டு போகணும். அதுக்கு தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 1 வாசகமும் 3 வாசகம் படித்தோம். இப்போ இதை படித்த உடனேயும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 1 வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், நற்செய்தியில் பார்க்குறோம், ஆண்டவர் வந்து சோறு போட்டார். 1 வாசகத்திலையும் பாருங்கள், ஆண்டவர் சோறு போடுறார். இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உணவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கக்கூடாது, இது அப்போனா ஆண்டவர் இன்றைக்கி சாப்பாட்டை பற்றி தான் பேசுகிறாரு. 1 வாசகத்தில் அரசராகமத்திலேருந்து எடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்க இதே உணவினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். நற்செய்திக்கு வந்தீங்கன்னா இயேசு அதே அற்புதத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் செய்கிறது. அப்போது ஆண்டவர் சாப்பாடை பற்றி தான் இன்றைக்கி சிந்திக்க வைக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரம் உணவை பறித்து தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்காவாசி நேரம் நம்ம இந்த வயிற்றுக்காக தான் ஓடுறோம். வயிற்றுக்காக தான் நம்ம பிழைப்பு, நம்ம அடுத்தவங்களை அடித்து ஏமாற்றி பிழைக்கிற பிழைப்பெல்லாம் இந்த வயிற்றுக்கும் நம்மளுடைய ஈகோ பெருமைக்கும் தான். நிறைய நம்மளுடைய இழப்புகள் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த 2 வாசகத்தையும் பார்க்குற போது நம்ம என்ன நினச்சிருக்கக்கூடாது, சாப்பாட்டை பற்றி தான் பேசுகிறாரு கடவுள், அதனால் இன்றைக்கி அவரே வந்து உணவு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்மளும் 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவரே உணவு கொடுத்தாரு, நானும் உணவு கொடுத்தேன், எவ்ரி திங் இஸ் ஈக்குவலைஸ்டு, எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்ம ஏமாளிகள். அதுக்கு தான் நடுவில் 1 வசனம் இருக்குது, வாசகம் இருக்குது. அந்த வாசகத்தை நம்ம உத்து பார்க்குறப்ப தான் அங்கே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். 2வது வாசகமும் சாப்பாட்டை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளும் உடனே ஆமாம், இந்த 3 வாசகமும் நம்மளை சாப்பாட்டை பற்றி பேசுது, அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை கறிச்சோறு சமைக்கலாமா, இல்லது சிக்கன் ரைஸாக மட்டன் ரைஸாக நம்மளும் யோசிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவருக்கு கிடைச்சது அப்போ அதை அப்பத்தை கொடுத்தாரு, இப்போ நமக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் 2வது வாசகம் நமக்கு ஒரு மையத்தை கொடுக்கறது. அப்போ இந்த 3 வாசகத்தினுடைய மையம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லைன் போடுது பாருங்களேன். நான் எப்போதுமே சொல்லுவேன், இன்றைக்கு தாய் திருவை நமக்கு 3 வாசகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை இன்றைக்கி படிக்கும் போது பார்க்க முடியாத போல் தெரியுது. 2 பக்கமும் சாப்பாடு கொடுத்தாங்க, நடுவில் வேறு ஒன்று விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் பாருங்கள், 2வது வாசகத்தை நம்ம பார்க்குற போது அதில் வரக்கூடிய சில வார்த்தைகள், ஒருவரை ஒருவர், ஒருமைப்பாட்டை, உடல் ஒன்று, ஆவியும் ஒன்று, ஆண்டவரும் ஒருவரே. இந்த வாசகத்தை நீங்கள் வாசித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் வார்த்தைகள் எப்படி வருது பாருங்கள். பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை, இந்த வார்த்தையெல்லாம் ரவுண்டு பண்ணணும், ஒருமை, ஒருவரோடு ஒருவர் ஒருமைப்பாடு, காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள், நீங்கள் ஒரே எதிர்நோக்கு, பாருங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஒன் பாடி, தூய ஆவியும் ஒன்றே, ஒன் ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவரும் ஒருவரே, ஒன் லார்டு. இப்போ பாருங்களேன், இந்த ஒன்னஸ், இந்த ஒருமைப்பாடுங்கிற வார்த்தை, ஒருமைங்கிற வார்த்தையை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி மையம் இந்த செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ இந்த மையத்துக்குள்ளே போகிறபோது இந்த உணவினுடைய அடையாளங்கள் வந்து நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறார். அப்போ கடவுள் என்ன வந்து இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ 5000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேருக்கும் வயிறு இருக்குது, பசிக்கும், அவங்க உணவு உடல் என்பது ஒரு உணவை தேடுகிற ஒரு சிஸ்டத்தில் தான் நமக்கு இருக்குது. அப்போ இயேசு ஒருவர் உட்கார்ந்து கொண்டு 5000 பேருடைய உணர்வையும் அவர் உள்வாங்குகிறார் பாருங்களேன். அப்போ அவர் அத்தனை பேரும் எங்கே போவாங்க சாப்பாட்டுக்கு? அப்போ அவர்களுக்கு பசிக்கும். அப்போ ஒருவருக்கு அல்ல, அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு பசிக்கும் இல்லை, சீடர்களுக்கு மட்டும் பசிக்கும்பா இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பசிக்கும். அப்போ பாருங்கள், இந்த ஒருமைப்பாட்டினுடைய ஆழம் எங்கே இருக்குதுன்னா அவருடைய அந்த உணர்தல். சாப்பாடு கொடுத்தாருங்கிறது அடுத்தது, ஆனால் அந்த உணரக்கூடிய பண்பு அவருக்கு தெரியும். இது மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அதைத்தான் வந்து வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். இந்த சோதிப்பதுங்க நமக்கும் ஒரு 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 அடையாளம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். நம்மளும் இத்தனை பேத்துக்கு எங்கே போய் சோறு போடும், ஏன்ப்பா சாமி ஆண்டவரை காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. அதாவது சொல்லுவாங்களே, கடவுளே கொடுக்கறதா இருந்தாலும் பூசாரி விட மாட்டானா, அது மாதிரி கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க. அது மாதிரி தான் நிறைய இடத்துல எங்களுடைய பங்கு தலங்களிலும் இந்த ஊழியத்திலும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அது மாதிரி யாருக்காவது உதவி செய்யலான்னா என்னத்துக்கு இப்போ போய் சோறு போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும், அதெல்லாம் பழக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதை பெரிய ஒரு இறையியல் பின்னணியோடு பேசி. நான் ஒரு சில நேரத்தில் சொல்லுவேன், மக்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வராங்க, பசியாக வராங்க, சாப்பாடு போடுவோம் அப்படின்னு. சாப்பாடா இது? ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இட்ஸ் அ சொலமினிட்டி. நான் அது வந்து ஞாயிற்றுக்கிழமையிலலாம் போய் நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே அதை வந்து ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டம் அன்றைக்கி. இட்ஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன். ஏன்னா ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்ததுனுடைய மீட்பின் நாளாகத்தான் ஒவ்வொரு ஞாயிறும் கொண்டாடப்படுகிறார். அப்படி இருக்கிற போது அருங்குடை இல்லத்தில் சில நாட்களில் ஆரம்பத்தில் அப்படி தான் வச்சுருந்துருக்குறாங்க. பட் நான் வந்து சொன்னேன், என்னுடைய பார்வை இது தான், அதனால் சாப்பாடு கொடுங்க, பசிக்கிறவங்க சாப்பிடணும், இல்லை ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாங்கள் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து 200, 300, 400, 500 ஏறிட்டு தான் போகுது. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க எண்ணிக்கை ஏறுமான்னு பார்த்தேன், இல்லை அது வேணாம். அதான் நான் சொல்கிறேன், அதாவது அந்த உணவு கொடுக்குற போது வேணாம் வேணாம் வேணாம், எதுக்கு கொடுக்குறீங்க, அப்படிலாம் பழக்காதீங்க. அப்புறம் சோறு போட்டு கூட்டம் வந்த மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்காக தான் வருவாங்க, வந்துட்டு போகிறாங்க. நான் தான் சொன்னேன், அவங்க சாப்பிடணும் தான் வராங்களா, வந்துட்டு போட்டுமே. பாருங்கள், அந்த உணவு சாப்பிட்ற நேரத்துலையாவது என் ஆண்டவர் அவரை தொடுவாரே அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அருங்குடையில் வந்து அவங்க ஒரு சாப்பாட்டுக்காகவே வந்ததாகவே இருக்கட்டுமே. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு வார்த்தை அவர் காதில் உள்ள போகுமே, அந்த இடத்துல அவருக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்கலாமே அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, அந்த உணவுக்காக ஓடி வருகிற அந்த ஏழைக்கு உணவு இல்லாமல் தானே ஓடி வராங்க? இந்த இயேசுக்கிட்ட போனால் உணவு கிடைக்கும்னு சொல்லி தானே வருவார், அருங்குடைக்கு போனால் உணவு கிடைக்கும்னு வருவார். பாருங்கள், இப்படித்தான் நம்ம ஒரு 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 எளிய உள்ளத்தோடு யோசிக்க வேண்டியிருக்கு. இதில் கூட எண்ணங்கள், சோறு போட்டு கூட்டத்தை கூப்பிடலாம், இல்லை அப்படி இல்லை. இங்கே இன்றைக்கி சமூகம் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது, அந்தைய காலம் மாறி இல்லை. இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வீட்டில் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க, மோஸ்ட்லி அவங்கெல்லாம் வந்து சோத்துக்காகலாம் இங்கே யாரும் வரதில்லை. ஆனாலும் நிறைய நாங்கள் உணவு கொடுக்கும்போது நல்ல பணக்கார மனுஷங்க, நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் லைனில் நின்று அந்த உணவை வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க பார்த்துருக்குறேன் நான், இந்த வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் உணவு கொடுப்போம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் இருந்துருப்பாங்க, காலையில் மதிய உணவு நாங்கள் கொடுப்போம். அப்போ பாருங்கள், அவ்வளோ பேரும் அமைதியாக இருந்து உணவு உட்கொள்வாங்க. அப்போ அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு இருக்குது, அவங்க போய் சாப்பிட்லாம். ஆனால் அந்த எளிமை, இந்த ஆண்டவருடைய இல்லத்தில் எனக்கு உணவு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த தாழ்ச்சி, அதை நான் பெருமையாய் பார்க்குறேன். பாருங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்போ இந்த உணவினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம போகலை, ஏதோ வேறு ஒரு உணவை ஆண்டவர் நமக்குடைய எண்ணத்தில் வைக்கிறாரு. அந்த உணவினுடைய அழுத்தம் எங்கே இருக்குன்னா ஒருமைப்பாடு. அந்த அதை பவுலடியார் சொல்லும் பொழுது எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது அந்த கிரேக்க மொழியில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா பாராகலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தான் ஆரம்பிக்கிறாரு. பாராகலோ ஓன் ஹோமாஸ் ஏகோ அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை தான் முதல்ல போடுறார். என்ன வார்த்தையை போடுறாரு? ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இந்த பாராக்களோங்கிற வார்த்தையை முதல்ல வச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேர்டு இப்படி தான் ஆரம்பிக்குது அவங்களுடைய இலக்கணத்தின்படி. நம்ம இலக்கணத்தின்படி இது பின்னாடி தான் வருது. ஆனால் அந்த வார்த்தையை முதல்ல வைக்கிறாங்க. எதுக்குன்னா கெஞ்சி கேட்குறப்பா ஆண்டவரின் பொருட்டு அப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ என்னத்துக்கு அந்த வார்த்தையை முன்னாடி வச்சிருக்கிறாங்கன்னா, ஹி இஸ் பிளீடிங், பெக்கிங். ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது பெக்னு போட்டிருக்கு. பெக்னா பிச்சை எடுக்கிறாரு. பாருங்க அவர் எதுக்காக இந்த அழுத்தத்தை சொல்கிறாரு, அது ஏன்னா அடுத்து வர காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போ நம்ம என்ன அழைப்பு பெற்றிருக்கிறோன்னு முதல்ல தெரியணுமே. நான் வந்து இந்த இவருக்கு வந்து நான் புருஷனாக இருக்க, இவங்களுக்கு புருஷனாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இவங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அழைப்பு வந்து வெளிப்படையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இருவரையும் இணைத்து ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். தனிப்பட்ட அழைப்பு உண்டு, குடும்பத்திற்கான அழைப்பு உண்டு, குருக்களுக்கான அழைப்பு உண்டு. இன்றைக்கி நிறைய நேரம் எல்லாருமே அதை சரியாக புரிந்து கொள்ளலை. இப்போ நான் ஒரு குருவானவர், நான் ஒரு மறைமாவட்டத்திற்கான குரு. இப்போ மறைமாவட்டம் என் தலையின் மீது சில பொறுப்புகளை வைக்கும். இன்றைக்கி நிறைய குருக்கள் ஏமாந்து போகிறதா தான் நான் பார்க்குறேன். அதை சரியாய் புரிந்து கொள்ளலன்னு தான் நான் உணர்கிறேன். என்ன எப்படின்னா, அவர்களுக்கு கடவுளுக்கென்று கொடுக்கக்கூடிய வார்த்தை பாட்டில் ஒரு ஒரு பணி இருக்கணும், சிறப்பு பணி இருக்கணும். அப்புறம் டைசிஸ் கொடுக்குற அல்லது சபை கொடுக்குற ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு திட்டம் இருக்கணும். ரெண்டு திட்டமும் நமக்கு ரயில்வே ட்ராக் மாதிரி ஈக்குவலாக போயிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய குருக்கள் மனமுடைஞ்சு போகிறாங்க, கன்னியர்கள் மனமுடைஞ்சு போகிறாங்க. இங்கே அவங்களுடைய முழு ட்ராக்குமே ஒரே ட்ராக்கில் தான் ஓடும். இந்த சபை என்னையை பார்க்கும், இந்த மறை மாவட்டம் என்னைய பார்க்கணும், என் ஆயர் எனக்கு நல்ல பொறுப்பு தரணும். அப்போ பாருங்கள், ஒருவேளை அந்த சூழல் சரியாக இல்லைன்னா அவங்க அந்த ஒரு ட்ராக்கில் ஓடுறவங்க விழுந்துருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய போகிற. இன்றைக்கி நிறைய சபைகளில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறாங்க, ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, கணக்கு தமிழ் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. சாயந்தரம் வராங்க, டயர்டாகிறாங்க, தூங்குறாங்க, அப்புறம் எழுந்திருக்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சி ஹோம்ஒர்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ கூப்பிட்டு ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம், காலையில் 6 மணிலேருந்து ஒரு பூசை பார்க்குறோம், கோயிலில் உட்காந்துருக்கோம். அப்போது அழைத்தவருக்கு எங்கே பணி செய்கிறோம், இதுதான் அப்படி கோயிலில் உட்காந்து ஒரு பூசை பார்த்துட்டு நம்ம பக்தியை நம்ம அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது இதுதான் அடையாளமா? எனக்கு புரியல, நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஆழமாக நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போது நம்மளுடைய அந்த வழித்தடம் அமைக்கப்படணும் பாருங்களேன். ஆண்டவர் இன்றைக்கி அதுக்கு தான் அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நம்ம என்றைக்குமே நம்மளுடைய அழைப்பை கொண்டு போய் எங்கேயாவது சொறி வச்சிடக்கூடாது. நான் வந்து இப்போ மறைமாவட்ட குருவாக இருக்கிறேன், மறைமாவட்டத்தில் சொருவிட்டேன்ப்பா, அதனால் இனிமேல் மறைமாவட்டம் என்ன பிச்சை போடுதோ அதில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இல்லை, அங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட முயற்சியில்? அதைத்தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அப்படியாக அழைப்பு. ஒரு கணவன் மனைவியாக குடும்பத்தில் ஒரு ட்ராக் போட்டுட்டார் கடவுள், அது ஒரு ட்ராக். ஆனால் நீங்கள் தனியாக ஆண்டவருக்கு எந்த அழைப்பை ஏற்றவங்களாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த ரெண்டு அழைப்பினுடைய தளங்களும் சரியாக இருந்ததுன்னா உங்கள் ட்ராக் என்றைக்குமே நீங்கள் கீழே விழவே முடியாது. அன்புக்குரியவர்களே, அதை தான் சொல்கிறாரு பாருங்கள். முழு அதை அந்த அழைப்பை எப்படி செயல்படுத்தணும், முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும். எத்தனை வொக்காபுலரி போடுறாரு பாருங்களேன். முழு மனத்தாழ்மையோட, தாழ்மை, கனிவு, பொறுமை, ஒருவர் ஒருவரை அன்புடன் தாங்கி. அப்போ அன்புடன் ஒருவர் ஒருவரைனா எவர் ஒருவரை? நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அங்கே ஒரு புதுசாக நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மக்களை தாங்கணும். அப்போ நீ எந்த இடத்துல நீ நடப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல பூத்து குலுங்கணும். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். இதைத்தான் ஃப்ரான்சிஸ் சலேசியார் சொல்வார், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். நீ நடப்பட்ட இடத்துல பூத்து குலுங்கு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோர்ஸஸை நீ பயன்படுத்தி உன்னை நீ அந்த இடத்திற்கு ஒரு சோர்ஸாக கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்க இந்த அடையாளங்கள் இருந்தால் மட்டும்தான் பூத்து குலுங்க முடியும் கடவுள் பார்வையில். இந்த ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடுன்னு சொல்லும்போது அதை நிறைய ஆங்கிளில் பார்க்கலாம். தேசிய ஒருமைப்பாடு பார்க்கலாம், அல்லது சமூக ஒருமைப்பாடாக பார்க்கலாம், இப்படி ரிலிஜியஸ் யூனிட்டி ஒரு ஒரு ஆன்மீக தளத்தில் பார்க்கலாம். பட் இங்கே ஒருமைப்பாடு அப்படின் போது எந்த ஒருமைப்பாட்டை பற்றி கடவுள் பேசுகிறாரு அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். அதாவது தூய ஆவி அருளும் ஒருமைப்பாடு. இப்போ இந்த ஒருமைப்பாடுங்கிற வார்த்தை தான் இதுக்குள்ளே மையமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த அழைப்பு எதை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா இந்த ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடுனா என்ன, எல்லாம் ஒத்துமையாக இருங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறதா? இல்லை, உன் மனசுக்குள்ளே இருக்கிறத நீ வச்சுக்கோ, வெளியில் சொல்லிடாத, பட் எல்லோரும் சேர்ந்து வாங்க. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒவ்வொரு வாத்தியாருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு மனசில் எண்ணங்கள் இருக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் நிற்கணும் அசம்பிளியில், பிடிக்குதோ பிடிக்கலையோ மீட்டிங் அட்டன் பண்ணணும். மனசுக்குள்ளே 1008 வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம வெளியில் காட்டக்கூடாது. தேசிய ஒருமைப்பாடு அப்படி தான். நம்ம வந்து எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தினரும் ஒன்றா இருக்கிறோம். நம்ம 1008 விஷயங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக வாழணுங்கிற அந்த ஒரு உணர்வு. இந்த காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோமான்னா இல்லை. அதை கடந்த ஒரு ஆசீர்வாதம், கடந்த ஒரு ஆழமான ஒரு நிலை. அதாவது தூய் ஆவி அருளும் ஒருமைப்பாடு என்பது ஏதோ உலகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டையோ அல்லது சமூக ஒருமைப்பாட்டையோ அடையாளப்படுத்துகிற வார்த்தையை விட ஆழமான ஒரு ஒருமைப்பாடு இது. இந்த ஒருமைப்பாடு எல்லா மனசுக்குள்ளேயும், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகம் அழகான உலகமாக மாறிடும். இங்கே சட்டங்கள் தேவையில்லை. பவுலடியார் அதுக்கு தான் சொல்கிறாரு, சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே தான் இருக்குது. சட்டம் போட்டாலும் திருடுவாங்க பாருங்கள். இன்றைக்கி அழிக்கிற கூட்டம் அழித்து கொண்டே தான் இருக்குது. சட்டம் சொல்லுது, சட்டத்தை மாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி சட்டங்கள் ஏற்றப்படுது தேசத்தில். ஒரு அரசு வந்த போது சட்டத்தை மாற்றுறாங்க. இன்றைக்கி ஸ்டான் சுவாமி வந்து உள்ளே இருந்தார். அங்கே வந்து அவரை வந்து ஒரு டெரருங்கிற டெரரிஸ்ட்டுங்கிற ஒரு போர்வையில் உள்ளே வைக்கிறாங்கன்னா அப்போ சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்தோம்னு சொல்கிறாங்க. சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ சட்டம் சொல்கிறது சரி தான், அவங்க சொல்கிறது. சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது, அந்த சட்டம் பேசுகிறபடி அவங்க செயல்படுறாங்க. அப்போ பாருங்கள், இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மை அழிவுக்கு உட்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ இந்த சட்டத்தை கொடுக்குற இடங்கள் எல்லாம் சரியான தலங்களாக இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிற போது எப்படிப்பட்ட ஒருமைப்பாடுன்னு சொல்கிறாரு, தூய ஆவியில், தூய ஆவி அருளும் ஒருமைப்பாடு. இதில் பொய்த்தனம் இருக்காதுங்க, இதில் உண்மை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தூய ஆவி கொடுக்குற ஒருமைப்பாடு. அப்போ நான் அடுத்தவங்களுக்கு உணர்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு நான் உணரணும். அதுதான் பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். மத்தேயு 7:12 அந்த ஒருமைப்பாட்டுக்கான அடையாளத்தை பார்க்குறோம் பாருங்கள். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. பாருங்க, மத்தேயு நற்செய்தியில் 7வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 12வது இறைவசனத்தில் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணியில் நீங்கள் முன்னாடி பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த வார்த்தையினுடைய ஆழம் பாருங்கள். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத, அப்போ அதில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டது பாருங்கள். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நட்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா அப்படின்னு போட்டுட்டு ஆகையால், அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி பார்த்தீங்களா, ஆகையால். இப்போ இந்த தெய்வம் எப்படி உன்னுடைய தேவையை உணர்ந்து செயல்படுறாரோ அதே போல் நீயும் செயல்படு. அடுத்தவனுடைய தேவை என்ன? இப்போ உனக்கு பசிக்கும் போது அடுத்தவன் சோறு போடணும்னு நீ நினைப்பில்லை. அப்போ அடுத்தவன் பசியாக இருப்பதை நீ அறிந்து அவனுக்கு உதவி செய். இதுதான் பாருங்கள் லூக்கா நற்செய்தியில் 6:31 பார்க்குறோம். அதே வார்த்தை, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதே வசனத்தை அந்த லூக்கான செய்தியாளர் வந்து அவர் ஒரு பின்புலம் அமைச்சு கொடுக்குறார் பாருங்கள். அதன் பின்னணி பாருங்கள். 24 செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க, உண்டு கொளுத்திருப்போரே உங்களுக்கு கேடு, பட்டினி கிடப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் மூதாதையரும் போலி இறைவாக்கினர் இவ்வாறு செய்தார்கள். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். பாருங்கள், யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். இப்போ பாருங்கள் அதனுடைய ஆழத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். தூய் ஆவி அருளும் ஒருமைப்பாடு அது எப்படிப்பட்டது பாருங்கள், எவ்வளோ ஆழமாக இருக்கிறது பார்த்தீங்களா. உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை எழுந்து பேசுவோருக்கு இறைவனிட வேண்டுங்கள். பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க், கடவுள் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய சவால்னு சொல்லணும் பாருங்களேன். அப்போ பாருங்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று இந்த பகுதியை லூக்கான செய்தியாளர் நிறைவு செய்கிறார். பாருங்கள், அப்போது இந்த ஒருமைப்பாடு என்பது ஏதோ வெறுமையான ஒரு ஒருமை அல்ல. எல்லாம் சேர்ந்து ஒன்றாவது நிற்கிறது, மனசில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் வெளியில் காட்டாமல் நிற்கிறது அப்படி இல்லை. இது உள்ளார்ந்த இயல்பினுடைய மாற்றம், இன்றைக்கி உண்மையான ஒரு அன்பினுடைய மாற்றம். 15 ஆண்டுகள் ஒரு கணவன் மனைவி 20 ஆண்டுகள் ஒன்றா வாழ்கிறாங்க. வாழ்ந்த பிற்பாடு ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே வருகிறது, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூட முடியாமல் 15-20 ஆண்டுகளாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய ஆழத்தை உணராமல் டைவர்ஸுக்கு போகிறாங்க. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியல. புரியுது, மனசுக்கு அறிவுக்கு தெரியுது, ஆனால் இந்த ஆழம், அவங்க எந்த மாதிரியான பயணம் பயணித்தார்கள், எப்படி அவர்கள் வந்து தன்னுடைய பார்ட்னரை வந்து தன்னுடைய இணையை வந்து அவங்க வேண்டாம் என்று சொல்ல முடியும்? காரண காரியங்கள் சரியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சிதைக்கப்படுறாங்க. அந்த சிதைத்தலினுடைய ஆழத்தை போய் பார்க்கிற போது அங்கே என்ன இல்லை, இந்த ஒருமைப்பாட்டினுடைய, அதாவது தூய ஆவி அருளும் ஒருமைப்பாடு அங்கே இல்லை. இன்றைக்கி மறை மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய குருத்துவ இனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஒரு சபையில் அருட்கண்ணீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது நம்மளுடைய திருச்சபை வந்து தத்தளிக்கிறது அப்படின்னா, ஒரு சபை தடுமாறுது அல்லது ஒரு மறை மாவட்டம் போராடுது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன இல்லைன்னா, எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அங்கே தூய ஆவி அருளும் ஒருமைப்பாடு இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அந்த ஒருமைப்பாட்டினுடைய ஆழம் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். லூக்கா நற்செய்தியில் பார்த்தோம், மத்தேயு நற்செய்தியில் பார்த்தோம். அப்போ அந்த எந்த பின்புலத்தில் தான் அவங்க இதை பேசுகிறாங்க பாருங்களேன். அப்போ பாருங்கள், லூக்கா 10:27 முதன்மையான கட்டளை எதுன்னு ஆண்டவர் சொல்லும்போது, உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது. இது வந்து முதன்மையான கட்டளைக்கு இது சொல்லப்படுகிற இது. அப்போ அந்த இடத்துல அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கும்போது திருச்சட்ட அறிஞர் வந்து இதை கேட்குறார். 27வது இறைவசனத்தில் இது வருது. 25 பார்க்குற போது திருச்சட்ட அறிஞர் எழுந்து சோதிக்கும் நோக்குடன், போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு சாமி இதை சொல்கிறாரு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 27 இதெல்லாம் சொல்லிட்டு, நீர் சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். இப்போ எந்த கதையை ஆரம்பிக்கிறாரு? நல்ல சமாரியனுடைய கதை. பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சி எங்கே வருது பார்த்தீங்களா? அப்போது இந்த பைபிளுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டினுடைய நிலை என்பது நாம் இன்னும் ஆழப்படுத்தப்பட வேண்டிய பல காரியத்துக்குள்ளே அது அடங்கியிருக்கிற. வெறுமனே நம்ம கோயிலில் போய் இப்படி அட்டென்ஷனில் பூசை பார்த்துட்டு வர்றது ஆண்டவருடைய விருப்பமானா இல்லை. அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஞாயிற்றுக்கிழமை பூசையை பார்த்துட்டு வரவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போவீங்களா? இல்லை. திருப்பலி கண்டு அந்த திருப்பலியை எவர் ஒருவர் வாழ்வாக்குகிறாரோ அவர் தான். ஆண்டவரே ஆண்டவரின் குவி அழைப்போரெல்லாம் மோட்சத்துக்கு வரப்போவதில்லை. அப்போ எவர் ஒருவர் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற செயல்படுகிறாரோ அவரே என் தாயும் சகோதர சகோதரிகள். பாருங்களேன், அப்போது இந்த யூனிட்டி ஆஃப் தி ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த வார்த்தை, தூயாவி அருள் ஒருமைப்பாடுங்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம முதல்ல உணரணும். உண்மையாக நான் என் மனைவியை அன்பு செய்கிறேனா? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். உண்மையாக என் கணவரை நான் அன்பு செய்கிறேனா? உண்மையாக நான் என் பிள்ளைகளை அன்பு செய்கிறேனா? உண்மையாக என் தாய் தந்தையரை நான் அன்பு செய்கிறேனா? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். உண்மையாக என் ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன்னா, நிறைய நேரம் கோயிலில் போய் நம்ம அப்படி பூசையில் நின்றுட்டு வரோம். டு யூ ரியலி லவ் த லார்ட் ஹூ இஸ் தேர்? ஆண்டவர் உண்மையாக அங்கே இருக்கிறான்னு நம்ம நம்புகிறோமா? இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே கேட்கப்பட்டு கொண்டே இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆலயத்திற்குள்ளே நிறைவான ஒரு ஆசிரியரோடு நிற்க முடியும். பல நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான்னா, நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவான். நம்ம ஆலயத்திற்குள்ளே போகிற போது வெறுமையான உள்ளத்தோடு போகிறோம், அங்கே உணர்வு இல்லை. அதான் சொன்னேன், நம்ம பணி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கட்டும், அது ஒரு பள்ளியாக இருக்கட்டும், ஒரு வங்கியாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு என்பது வேறுபட்டதாக இருக்கும். அப்போது அந்த யூனிட்டி, இங்கே சொல்லக்கூடிய தூய ஆவியர்கள் ஒருமைப்பாடு என்பது வெறுமனை ஒற்றுமையை குறிக்கிற அடையாளம் அல்ல, அது இன்னும் ஆழமானது. அப்போ அந்த ஆழமானது எல்லா தளத்திலும் இருக்கணும், ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறணும். ஆண்டவர் அதற்கு நமக்கு அடையாள ஒரு புருஷராக முன்னாடி இருந்து போயிருக்கிறாரு. பாருங்கள், ரோமையர் 16:19 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, எனவே உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன், எனினும் நீங்கள் நன்மை செய்வதில் ஞானம் உடையவர்களாகியும். பாருங்கள், நன்மை செய்வதில் ஞானம் உடையவர்களாயும், தீமை என்றால் என்ன என்றே தெரியாத கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என விடைகிறேன். இதுதான் அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, அந்த ஒருமைப்பாட்டினுடைய ஆழமான ஆன்மீக நிலை. எபிரேயர் 7:26 சொல்கிறாரு, இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார், இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளே வச்சு பார்க்கலாம், நம்ம எவ்வளவு பாவம் பண்ணுறோம், எவ்வளவு பாவம் பண்ணிட்டு ஓடிப்போய் ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க அப்படின்னா, நம்மளை எல்லா விதமான பாவத்திலிருந்து மன்னித்து அவர் பாவங்களை தூக்கி முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டாராம். ஏன் திருப்பி பார்க்க மாட்டார், அதுக்காக தான் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், இவ்வளவு கடவுள் நம்மளை அந்த நம்ம செய்த பாவங்களுக்கு அவர் தீர்ப்பிட்டு இருந்தார்னா நம்ம இன்றைக்கி உயிரோடு நிற்க முடியாது, நான் இப்படி பேச முடியாது. அப்போ கடவுள் நம்மை முழுவதுமாய் மன்னிக்கிறவர், அவர் உண்மையான ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறார், கபடற்றவராக இருக்கிறார். அவருக்கு எதிராகவே செயல்பட்டுட்டு மீண்டும் ஓடிப்போய் அப்பான்னா பேதுரு மறுதளிச்சுட்டு ஓடிப்போய் விழுந்தார் காலில், ஐயா அப்படின்னாரு. ஆண்டவர் அவரிடமிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் எடுக்கவே இல்லையே, நிறைவாக்கினார் இன்னும் அதிகமாக. அதைத்தான் யூதாசுகிட்ட எதிர்பார்த்தார், உன்னை மன்னிக்கிற, அதுக்கு தான் நான் இவ்வளவு செய்கிறேன்னு சொல்லி அதை புரியாத மனுஷனாய் அவன் நின்றான். அதனால தான் அவன் பிறவாத இருந்தால் நலம் என்று சொன்னார். இன்றைக்கி நாம் அந்த வார்த்தைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னா, மீண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒடியாந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், எல்லா அனைத்தையும் புதியனவாக்குகிறேன். அப்போ உன்னையும் என்னையும் புதியனவாக ஆக்காமல் போயிடுவாரா? அதை உணர்ந்து யார் ஓடி வராங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. பாருங்கள், நீதிமொழிகள் 26:24 சொல்கிறது, பகை உணர்ச்சி உள்ளவர் நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவார். பகை உணர்ச்சி உள்ளவர் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவார், உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும். நான் ஒரு எளிமையான பங்கில் இருந்தேன், அப்போ ஒரு பெரிய பங்கு ஒன்று பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் அவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அங்கே இருக்கிற சிஸ்டத்தெலாம். அப்போ அதில் ஸ்பீக்கர்லாம் கழட்டி வச்சுருந்தாங்க. அப்போ போய் ஒரு ஃபாதர்கிட்ட நான் கேட்டேன், ஃபாதர் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுங்க, அந்த சின்ன கோயிலுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஒன்று கொடுத்தா போதும், அங்கே கிடக்கு நிறையா, அது பெரிய கோயில். அப்போ ஃபாதர் சொன்னார், நான் கொடுக்குறதா நான் வேறு பிளான் வச்சுருக்குறோம், அப்படி ஒரு கொடுக்குறதா இருந்ததுன்னா யூ ஆர் மை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிடவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. பாருங்கள், இதுதான் கபட உள்ளத்துக்குள்ளே கபடோடு பேசுகிறது. ஐயோ பாவப்பட்ட பங்குலேருந்து வந்திருக்கிறானே இந்த பிள்ளை, பாருங்கள் ஒரு எளிமையான பங்கில் கடந்து போராடுறான், என்னடா ஏன்டா பழசு உனக்கு வேணும், நான் புதுசு வாங்கி தரேன்டா உனக்கு என்னடா வேணும், அதை சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும், இன்றைக்கி அதே அடையாளம் வேறையாக பேசியிருப்போமே. அதான் பாருங்கள், பகை உணர்ச்சி உள்ளம் உள்ளவர் நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவார், உள்ளத்தில் ஒரு கபடம் மறைந்திருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். தேவப்பிள்ளைகளே, அவர் எண்ணங்களை ஊடுருவி பார்க்கிறவர், உன்னுடைய எண்ணங்களை பகுத்தறிகிறவர். பாருங்கள், ஆண்டவரோடு ஒன்றித்து இறக்கணும் பிள்ளைகளை. பேசினா பேசிட்டே போகலாம், டைம் ஆகிட்டே இருக்குது, பின்னாடி ஃபாதர்ஸ் ரெண்டு பேரும் முறைச்சிட்டே இருக்கிறாங்க, இவன் எப்போ தான் முடிப்பானோ தெரியலையே, டைம் ஆகிட்டே இருக்குதே அப்படின்னு நிறையா பேர் வேறு கம்ப்ளைண்ட் வேறு வைக்கிறாங்க. உன் பூசை வந்தால் திருவிழா பூசை மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது சாமி அப்படின்னு. நான் முடிச்சிடுறேன். ரோமையர் 6:5 சொல்கிறது, அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். இந்த ஒன்றிப்புக்காக நம்ம வாழுகிற போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்க போகிறது கேவலம் மரணம், உலகத்தாருடைய அவதூறான பேச்சு. லோத்து போய் மருமகங்கிட்ட கேட்குறாடே, அப்பா உலகம் அழிய போது, வாடா ஓடி போயிடுவாடா, லூசு போயலாடா நீனு. ஆண்டவர் லோத்துக்கு வெளிப்படுத்திட்டார் உலகம் அழிய போதுன்னு. அவர் ரெண்டு மகன்களுக்கும் மகள்களுக்கும் மருமகனை பார்த்து வச்சுருந்தார். அவர் எவ்வளோ தேடி தேடி நல்ல மருமகனை தான் தேடியிருப்பார். அவங்கக்கிட்ட போய் எப்பா வாப்பா ஓடி போயிடலாம்ப்பா அப்படி சொல்லும்போது அவர்கள் அவரை இகழ்ச்சிக்குரிய மனுஷனாக பார்த்தாங்க, இகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யார் இகழ்வுக்கு உள்ளானார்கள் என்பது கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்களேன். அதனால் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அப்போ இயேசுவோட இறக்கிறதுங்கிறது அவர் வாழ்ந்த சூழலில் அவர் எப்படி இறந்தார், அவர் எப்படி அசிங்கப்பட்டார், அதே மாதிரி நம்ம அசிங்கப்பட முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் தேவக்காலத்தில் சிலுவையை தூக்கிக்கிட்டு இயேசுவை போல் போயிட்டால் அந்த அது அவமானமா? இல்லை இல்லை. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சக மனிதர்களோட சந்திக்கிற அவமானம், அடுத்தவர்களுடைய ஏய்ப்பு, அவங்க உங்களை ஏமாற்றுவாங்க, நீங்கள் தெரிஞ்சு அவங்கள மன்னித்து விடணும். ஆண்டவருக்காக மறிக்கிறது இதுதான். இதை நீங்கள் கடந்து செல்கிற பொழுது அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒன்றிப்பு, யூனிட்டி இன் ஸ்பிரிட், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஒருமைப்பாட்டுக்கான பிள்ளைகளாக இருக்கிற அந்த பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த காயங்களை எல்லாம் ஆண்டவருடைய காயங்களோடு இணைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் காயங்களை மறந்து போகிறவரோ மறுதளிக்கிறவரோ அல்ல, மாறாக அதை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களுக்கு பெரிய விடுதலையை வாய்க்க பண்ண போகிறவர். இது ஆண்டவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். இதை நம்பி ஆண்டவருக்குள்ளே பயணிப்போம். ஆமென்.
நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நீ தந்ததெல்லாம் உனக்கு தருவி
முன்னுரமே
வேறு சிறந்தது என்னில் இல்லை. நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், புதுமை ஏதும் இல்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை.
இறைவாய் என் காணிக்கை ஏற்றிடுவாய், நிறைவாய் என் வாழ்வை மாற்றிடுவாய். இறைவாய் என் காணிக்கை ஏற்றிடுவாய், நிறைவாய் என் வாழ்வை மாற்றிடுவாய்.
தெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை.
அன்பு சகோதரமே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது.
தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்கள் ஏந்தி தம் சிலைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.